இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் மனித உரிமை நிலவரம் மிகவும் மோசமாக உள்ளது. காவல்துறை ஏறக்குறைய ஒரு செயல்பாடற்ற நிலையில் இருக்கிறது. அது ஏழைகளுக்கு சார்பற்ற காவல்துறையாகவும், பணக்காரர்கள், ஆதிக்க ஜாதியினர், அதிகார வர்க்கம் அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் காவல்துறையாகவும் இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாதாரண மக்கள் போகவே முடியாத நிலைமையாக இருக்குது. ஏழை எளிய மக்களை திருட்டு கேஸுங்கிற அடிப்படையில் கூட்டிகிட்டு போகிறது, சட்டவிரோதமான காவலில் வைத்திருக்கிறது, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவங்க மேலே பொய் வழக்கு போடுறது, இது போன்று காவல்துறையின் அத்துமீறல்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. காவல்துறையை யாருமே ஃப்ரீயாக அப்ரோச் பண்ண முடியல. அவங்களோட ஒரு அதிகார மையமாக இருக்குது. எந்த இது கேட்டாலும் அவங்க வந்து, குறிப்பாக நில அபகரிப்பு, பொய் வழக்கு போடுதல், இந்த ஏழை மக்களை வந்து விசாரணைங்கிற அடிப்படையில் எந்த முகாந்திரமும் இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறது. ஒரு பையனோட குடும்பத்தையே காவல்துறை 2 நாட்களாக வதித்து விசாரிக்கிறாங்க. எங்கே வச்சு விசாரிக்காங்கன்னு அந்த பையனுக்கும் சொல்லலை, எதுக்காக விசாரிக்கிறாங்கன்னு சொல்லலை. வழக்கமாக இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குற்றவாளி குற்றம் சுமத்தப்படுவதாக காவல்துறை நினைப்பவருக்கு அவங்க மீது என்ன குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, எதற்காக அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள், விசாரணை எங்கு வைத்து நடைபெறுகிறது என்பதை வந்து காவல்துறை கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எனக்கு ஒரு ஃபோன் வருது, 3 நாளாக ஒரு குடும்ப தாய், 2 அண்ணன்கள், அந்த பையன், எல்லாரையுமே காவல்துறை திருவாடானை அருகில் ஒரு கோவிலில் வைத்து, சட்டவிரோத காவலில் வைத்து, மஃப்டியில் வந்த காவல்துறையினர் விசாரித்து வருவதாக கூறுகின்றான் அந்த பையன். அது தொடர்பான தகவல்கள் இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதனால் இது வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. ஒரு குற்றம் சுமத்தப்படுபவருக்கு அவர் என்ன குற்றம் சுமத்தப்படுகிறது அவர் மேலே அப்படின்னு சொல்லணும். ஒரு சட்ட உதவி பெறுவதற்கு அவருக்கு அனுமதி அளிக்க வேண்டும். இதெல்லாம் தான் ஒரு குற்றவாளி என கருதப்படுபவருக்கு இந்திய அரசியல் சட்டம் விதித்துள்ள நியதிகள். இன்னொன்று, அடுத்த அம்சம் என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்முறைகள், குறிப்பாக துப்புரவு பணி காலங்காலமாக செய்து வரும் அருந்ததியர் மக்கள், அவங்க துப்புரவு பணி அவங்க விரும்பி ஏற்றுக்கலை, அது அவங்க பிறப்பிலே அவங்க மேலே சுமத்தப்படுது. மலம் அள்ளுதல், இன்னும் கையால் மலம் அள்ளிகிட்டு இருக்காங்க, இன்னும் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஞ்சாயத்துகள், மருத்துவமனைகளில் இன்னும் அவங்க வந்து மலம் அள்ளும் பணி, எவ்வளவோ கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எவ்வளவோ உலகமயமாக்குதல் வந்துருச்சு, ஆனால் இன்னும் அரசு வந்து இங்கே இந்திய நாட்டில், அது தமிழ்நாட்டில், பஞ்சாயத்தில், தெருக்களில், ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் பெண்கள், குழந்தைகள், குழந்தை தொழிலாளர்கள் எல்லாரும் கையால் மலம் அல்ல அல்லது கையால் துப்புரவு கழிவுகளை அகற்ற கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இதை எதிர்த்தும் நாங்கள் பல்வேறு வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கோம். ஒருத்தரை தேவையில்லாமல் செப்டிக் டேங்க் கிளீன் பண்ண இளைஞர்களை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி நிறைய இளைஞர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து வழக்குகள் போடப்பட்டிருக்கிறோம். இன்னும் காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா, சிலரை வேணும்னே ரவுடின்னு அவங்களாவே முத்திரை குத்தி, சில ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக, எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்திருக்கும், அந்த குற்றவாளியை இவங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒரு அப்பாவி இளைஞர்களை அவங்க பொய் வழக்கு போட்டு அவங்கள சட்டவிரோத காவலில் வைத்து துன்புறுத்துவது, இது போன்ற பல வேளைகளில் அவங்க ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்னும் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம், இந்த நூற்றாண்டிலே தீண்டாமை கொடுமைகள் இருக்கின்றதா, இந்த நூற்றாண்டிலும் பெண்ணடிமைத்தனம் இருக்கின்றதா என்று. இந்த நூற்றாண்டில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் என்னென்னா, பெண்களை வந்து அவங்க வந்து நினைத்தபடி குடும்பங்களில் ஆண்கள் வன்முறையை, உடல் ரீதியான வன்முறையை செலுத்தி கையாள முடியாது. மனைவி தானே, எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம், எவ்வளோ வேணாலும் துன்புறுத்தலாம், அந்த மாதிரியான மனநிலை, ஒரு இந்திய ஆணின் மனநிலை அது. மனைவி வேணாலே அடிக்க வேண்டியது, அவங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது அப்படி இருக்கும். பெண்கள் இயக்கங்கள் இதற்காக பல்வேறு குரல் கொடுத்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் என்ற சட்டம் சமீபத்தில் இந்த 5 ஆண்டுகளுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது பெண் உரிமையில் பெரிய மைல்கல் ஆகும். பெண்களை வேண்டிய நினைத்த போது வேண்டிய வகையில், தங்களுக்கு விருப்பமான வகையில் கையாளலாம், வன்முறையை பிரயோகிக்கலாம் என்ற இந்த மனநிலைக்கு சவாலாக அமைந்துள்ளது இந்த சட்டம். அதனால் இந்த சட்டத்தின்படி பிசிக்கல் வயலன்ஸோ, பொருளாதார ரீதியான வயலன்ஸோ, வன்முறையோ, அல்லது உளவியல் ரீதியான வன்முறையோ, கணவனோ, கணவனின் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ மனைவிக்கு ஏற்படுத்தினால் அது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் என்று இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வலியுறுத்துகிறது. இது வந்ததுக்கப்புறம் குடும்ப வன்முறை தொடர்பாக பெண்கள் அளிக்கும் புகார்கள் அதிகரித்து வருகின்றன. நீதிமன்றங்களும் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பெண்களுக்கு பெண்கள் உரிமை, அவர்களும் ஒரு சக மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கும் ஒரு ஆளுமை இருக்கிறது. அவங்கள வந்து மிருகங்களை அடிப்பது போல் அடிக்கக்கூடாது. அவங்கள ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ், சமமான வாய்ப்பு, சமமான வெளி கொடுத்து சக மனுஷியாக நடத்த வேண்டும் என்ற தத்துவ அடிப்படையை இந்த சட்டம் வலியுறுத்துகின்றது. இது அடிப்படையிலும் நாங்கள் பெண்ணுரிமைக்காக பெண்ணுரிமை தளங்களில் வேலை பார்த்து வருகின்றோம். மற்றும் ஒன்று காவல் மோதலில் கொலை. இது வந்து காவல்துறையில் பிடிக்காதவங்களை கஸ்டடியில் வைக்கிறது, அவங்க திரும்ப தப்பிச்சு ஓடுற மாதிரி காவல்துறை ஒரு நாடகம் ஆடி அவங்கள சுட்டு கொள்வது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகரித்து வருகிறது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் 6-7 மோதல், காவல்துறையில் மோதல் சாவுகள். ஒரு எஸ்ஐயை தப்பிச்சு ஓடுற மாதிரி, எஸ்ஐக்கு இவருக்கு ஒரு மோதல் வந்த மாதிரி காட்டி, தங்களுக்கு பிடிக்காதவங்கள, தாங்கள் வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்கள சுட்டு கொள்கிற போக்கு காவல்துறையில் அதிகரித்து வருகிறது. மதுரையில் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞன், அவங்க அப்பா ஒரு துப்புரவு தொழிலாளி, எங்கேயோ நடந்த ஒரு திருட்டு கொலைக்கு அவனை சந்தேகத்தின் அடிப்படையில் கூப்பிட்டு மதுரை கரிமேடு காவல் நிலையத்தில் அவனை அடித்தே கொண்டிருக்கின்றனர். அவன் வந்து ரொம்ப நெஞ்சட மாரடைப்பு வந்தவுடனே ரொம்ப கெஞ்சி, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, என்னால் அடி தாங்க முடியல அப்படின்னு கெஞ்சி அழுத உடனே காவல்துறை அவனை ஒரு அனாதையாக மதுரை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிவிட்டார்கள். அதுக்கப்புறம் அவன் அங்கேயே இறந்துட்டான். இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு தகவல் கொடுத்து உங்கள் மக மாரடைப்பில் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி காவல்துறை ஒரு பொய்யான கதையை ஜோடித்து, திருடும் பொழுது அவன் ஓடியதாகவும் அதில் கால் தடிக்கு மாரடைப்பு விழுந்து இறந்ததாகவும் காவல்துறை ஜோடித்து, அவங்க அப்பா மனித உரிமை ஆணையத்தில் முறையிட்டு எங்களிடம் வந்தபொழுது நீதிமன்றத்தில் இதற்கு உரிய நீதி விசாரணை வேண்டி வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். அந்த அருந்ததியர் இளைஞன் சுரேஷ் காவல் நிலையத்தில் காவல் மரணம், காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றான். அது வந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று குழந்தை தொழிலாளர்களை, தாழ்த்தப்பட்ட சமூகம், மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் குழந்தைகளை கொத்தடிமைகளாக, ஒரு அம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸை கொடுத்துட்டு கஷ்டப்படுற குடும்பங்கள்லேருந்து குழந்தைங்களை ஒரிசாவுக்கு ஆந்திராவுக்கு முறுக்கு சுடுறதுக்காக கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு அம்மா 10,000 ரூபா அட்வான்ஸை வாங்கிட்டு அவங்க பையனை அனுப்பிட்டாங்க. ஒரு 3 மாதம் கழித்து என் பையன் ஊர் திருவிழா வருது, நான் என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்போ, உங்கள் பையன் இல்லை இப்போ பார்க்க முடியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப அழுது, என் பையனை அனுப்பி வைங்க, நான் அந்த வாங்கின 10,000 ரூபா வேணால் தந்துடுறேன்னு கேட்டப்போ உங்கள் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனோட உடலை அம்மாவிடம் ஒப்படைக்க வேண்டி நாங்கள் நீதிமன்றத்தில் ஆள்கொணரும் மனு தாக்கல் செய்தோம். அப்போ தான் காவல்துறையே வந்து, காவல்துறை உயர் நீதிமன்றத்திலேருந்து காவல்துறையிட்ட ரிப்போர்ட் கேட்டாங்க. அந்த பையனோட நிலைமை என்ன, அந்த புரோக்கர்கள் அவனை கொண்டு ஒரிசாவில் போட்டாங்களே அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டப்போ, அப்போ தான் காவல்துறையினர் அவன் வந்து இறந்துட்டதா நீதிமன்றத்தில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணோன்னே நீதிமன்றம் காவல்துறையினரை வெகுவாக கடிந்து கொண்டு அவங்க அம்மாவையும் அழைத்து கொண்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரிசா சென்று இறந்து போன தன்னுடைய சீர்குலைந்த தன்னுடைய மகனோட ஒரு முகத்தை அவங்க பார்த்தாங்க. பார்க்கும்போது அந்த அம்மா அவங்க அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. இது எல்லாமே காவல்துறையினோட மெத்தனை போக்கினால் ஏழை எளியவர்களுக்கு சமூக நீதி மறுக்கப்படுகின்றது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பையனோட அம்மாவுக்கு அந்த பையன் இறப்பிற்கு அவங்க யார், அவன் எப்படி இறந்தான் என்று காவல்துறை ப்ராப்பராக விசாரணை நடத்தவும் இல்லை, இன்வெஸ்டிகேட் பண்ணவும் இல்லை, அந்த அவங்க அம்மாவுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் இல்லை. இந்த மாதிரி போக்கு ரொம்ப குழந்தைகளை கொத்தடிமைகளாக முறுக்கு சுடுவதற்கு வெளி மாநிலங்களுக்கு அழைத்து சென்று அங்கு அவர்களை சித்திரவதை செய்து இறுதியாக சிலர் வந்து மரணத்தை தள்ளவும் நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் ரொம்ப அதிகமாகி கொண்டு வருகின்றன. இந்த மாதிரி காவல்துறையோட அத்துமீறல்கள், பொய் வழக்கு போடுதல், வறிய மக்கள் மீது திருட்டு வழக்கு போடுதல், அவர்களை காவல் நிலையத்தில் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அடித்து கொல்லுதல், பெண்களுக்கு சம வாய்ப்பு சம உரிமை மறுக்கப்படுதல், குடும்பங்களில் அவங்களுக்குரிய சொத்துரிமை, ரொம்ப எளிய குடும்பத்தில் கூட வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, அப்படி வரதட்சணை கொடுக்கும்போது பெண்களை வந்து அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு விரட்டி விடுற பழக்கம் இருக்குது. அந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் அது வந்து கணவன் வீட்டில் மனைவிக்கும் ஈக்குவலாக சொத்துரிமை உண்டு, அப்படி விரட்டக்கூடாது அப்படின்னு பெண்கள் இயக்கங்கள் எல்லாம் பெண்ணுரிமை சம்பந்தமாக போராட்டம் நடத்தி போர்க்குரல் எழுப்பி அப்படி ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இதெல்லாமே வந்து பெண்ணுரிமை தொடர்பாகவும் மனித உரிமைகள் தொடர்பாகவும் நாங்கள் ஆற்றி வரும் பணிகள்.